இருக்கிறது இந்த மூணு தத்துவம். இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான ஒரு தத்துவமாக அதான் பிரணவஸ்வரூபம். ஆகையால் தான் தாங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்றது முழுக்கும் இப்படித்தான் சொல்லணும், மூணு வியாகரத்தை சொல்லித்தான் சொல்லணும். ஓம் பூர்வசுவா ஏன் சொல்றது? ஓம்ங்கிறது தத்துவாதீதமான ஸ்வரூபம், இந்த மூணும் தத்துவங்கள். இதுக்கு சாதனமாக இருக்கிறது காயத்ரி மந்திரம். அப்படின்னு தத்துவாதீதம் தத்துவம், அதற்கு பிறகு அந்த தத்துவத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான காயத்ரி இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சதுர்விம்சத்தியத்தில் திரிபதா காயத்ரின்னு சொல்லின்றார்கள். 24 அக்ஷரம், மூணு பாதங்கள். எண்ணி பார்த்தேன்னா தச விதுகுல இருந்தா 24 வருது. முன்னால ஒரு கட்டத்தில் இந்த சேத்துண்டேளை சார்னார். ஆமா நான் சேர்த்துட்டேன். என்ன சுவாமி? அது சேத்துண்டா தான் சுவாமி பரிபூர்ணமாக ஆகும் அப்படிங்கிற இதான். இது வந்து கழிச்சதுக்கு நல்லா இருக்கே தவிர, இந்த மூன்று லோகங்களும் தனித்தனியாக வியாபாரிகமான நிலையில இருக்கப்பல பாரமார்த்திகமான நிலையில இல்லை. ஆகையால் இந்த தத்துவங்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. கல்பனா வேதமே தவிர, ஸ்தான வேதமே தவிர. மதராஸ் இருக்கு, அதே போல ஆந்திர பிரதேசம் இருக்கு, டெல்லி இருக்கு. எங்கிருக்கு போனாலும் இந்தியா தானே. அதே தான் பூலோகத்துல போனா, திவன் லோகத்துக்கு போனா, சொர்க்க லோகத்துக்கு போனா, எல்லா லோகத்துக்கு போனாலும் அண்டத்துக்குள்ளத்தானே இருக்கு. எல்லாமும் தத்துவம் தானே, எல்லாம் ஒரே சொரூபம் தானே பிரம்மம். பிரம்ம வேதம் சர்வம்னு சொன்ன பிறகு இது வேற தத்துவம், அது வேற தத்துவம்னு எப்படி பிரிக்க முடியும்? ஆகையா லோகங்களை தத்துவங்களா சொன்னது ஒத்துக்கொள்ள முடியாது. சரியா லோகா இது லோகவிதா தத்விதா. அதே போலயே வேதத்துல தேவதைகள் யாரு? அக்னி, இந்திரன், யமன், சோமன், பர்ஜன்யன், விஷ்ணு, இப்படி சில பேரை தேவதைகள்லாம் சொல்லி அந்தந்த தேவதைகளுக்கு வேண்டியதான மந்திரங்களை சொல்லி அந்த யஜ்ஞபாகங்களை அவளுக்கு விச கொடுத்து அதனால இவன் திருப்தி அடையணும். இந்த தேவதைகளே தத்துவம் என்று 33 தேவதைகள் தான் 33 தத்துவங்கள் அப்படின்னு தேவதா காண்டியால் சொல்லியிருக்கா. இவாளை பத்தினதான ஒரு சரித்திரம், இவாளுடைய ஒரு தத்துவ சங்கியானமானது எத்தனை தத்துவங்கள் என்னங்கிறது நிருத்தத்துல விஸ்தாரமாக இருக்கு. யாஸ்கர் பண்ணியதான நிருத்தத்துல இருக்கக்கூடியதான தத்துவங்கள், தேவதா காண்டியால் சொல்லக்கூடியதான தத்துவம். ஆகையால் இந்த 33 தத்துவம்னு சொல்லியிருக்கான். இது நல்லத்தான இருக்கு. ஆனா இது வந்து பக்தாளுக்கு பிரதிபக்தியை உண்டு பண்ணலாம், பக்தியை உண்டு பண்ணலாம். ஆனா இத தத்துவம் என்று சொல்ல முடியாது. தத்துவம்னா அதுக்கு வேற லட்சணமா இருக்கணும். என்ன தத்துவம்? தத்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தத்தையும் ஐக்கியமான எந்த அகண்டமான ஒரு சுரூபம் இருக்கும் அதை காட்டக்கூடியதா இருந்தால் தத்துவம் என்று சொல்ல முடியும். ஆகையால் இந்த தத்துவம் ஒத்துக்கொள்ள முடியாது. வேதா இது வேதவிதா தத்விதா. அதுக்கு வேதா இது வேதவிதோ யஜ்ஞா இது தத்விதா போக்திருதா வேதங்கள் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று 4 வேதங்கள் தான் தத்துவம் என்று வேதத்தை படிக்கிறவா சொல்லிட்டு இருக்க. இது ரொம்ப நன்னத்தான் இருக்கு. வேதங்களை தத்துவம்னு சொல்றதுல ஒத்துக்கொள்றதுல எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா வேதங்கள்னா என்னதுன்னு கேட்கிறார் கௌடபாதாச்சாரியர். வேதங்கள் அகாராத சகாராதமான மாத்திருக்கா வர்ணம் தானே, ஆல்பபெட்ஸ் தானே. வேதமானது அந்த சப்தமா சொன்னால் பரவாயில்ல, சப்த பிரம்மம்னு ஒத்துக்கிறோம். வேதமானது தாங்கள் சொல்ல வேண்டியது அக்னிமேனே புரோஹிதம் அப்படின்னு இருக்கக்கூடியதான சப்த சமுதாயத்தை தாங்கள் வேதம்னு சொல்லிட்டு இருக்க. இது எப்படி தத்துவமாகும்? எத்தனையோ பேர் வேதத்தை அத்தியனம் பண்றா, நோற்று பண்றா, கணம் சொல்றா, எல்லாமும் சொல்றா, ஆனா அவளுக்கு வேதத்துல ஒரு வாரத்துக்கே அர்த்தம் புரியல. அது எப்படி தத்துவமாகும்? வேதம் பர்சே தத்துவமாக முடியாது. வேதத்தினுடைய அர்த்தமானது தான் உணர்ந்து அதை ரசித்து அதை சுவைத்து அதை எப்பொழுதுமே மனசுல நினைத்துக் கொண்டு அந்த ஸ்வரூபத்தை அத்தியாத்ம ஸ்வரூபத்தை வேதத்தை விட்டு பார்ப்பானையானால் அப்பொழுது அது தத்துவமாகும். வேதமானது வெறுமனை நொற்று பண்றதுனால தத்துவம் இல்ல. வேதத்தினுடைய அர்த்தம் என்னமா இருக்கோ அந்த அர்த்தத்தை மனசால கருதி மனசால நினைத்து அப்படியே தனியா வேதத்தை விட்டு நின்னானையானால் அப்பொழுது தத்துவமாகலாம். ஆகையால் வேதமானது தத்துவமாக முடியாது அப்படின்னு வர்ணாத்மகமான வேதமானது தத்துவமாகாது. யஜ்ஞா இது யஜ்ஞவிதா. அதற்கு பிறகு ஜோதிஷ்டோமத்திலிருந்து ஆரம்பித்து அக்னிஹோத்திரம், ஜோதிஷ்டோமம், வாதவேயம், சாதுர்மாசியம், ராஜசூயம், இப்படி அநேக விதமான யஜ்ஞங்கள் இருக்கு. இந்த யஜ்ஞங்களே தேவதோத்தேசியன திரவிய தியாகம், யாகம். இது இந்த தேவதைக்கு என்று எடுத்து வைக்கிறதுக்கு யாகம்னு வருது. மந்திரபூர்வகமாக அக்னியில வசட்டு அப்படின்னு சொல்லி அதை ஹோமம் பண்ணினா அதுக்கு ஹோமம்னு பேர். இப்படி யஜ்ஞ ஹோமாதிகளே தத்துவங்கள் என்று போதாயனாச்சாரியார் சொல்ற. அவர் போதாயன கல்பசூத்திரங்கள்ல இந்த விவகாரத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். ஆகையால் போதாயன பிரபதிகளா இருக்கக்கூடியதான யாக்கியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க யக்கங்கள் தான் தத்துவம். ஆனா இந்த மதத்துல என்ன சுவாமினால் தத்துவங்கள் இன்னது என்று இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா அனந்தமான யஜ்ஞங்கள், யஜ்ஞங்கள் அநேக விதமா இருக்கு. அதுல முக்கியமாக இருக்கக்கூடியதான மூணு யஜ்ஞங்கள் இஷ்டி, பசு, சோமம். இஷ்டிங்கிறது தத்துவபூர்ண மாசம், பசு யாகம் வேற, அதே போல சோமயாகம் வேற. இந்த மூணு இருக்கு. ஆனா ராஜசூயாதி யாகங்களை பார்த்தேன், ஏன்னா இந்த மூணையும் ஒன்னா போறது. ஓரிடத்துல இந்த மூணு இஷ்டி, பசு, சோமம் சேர்த்து அனுஷ்டானம் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்ற இடங்கள்ல தனித்தனியா இருக்கு. ஆகையால் தத்துவங்கள் இன்னது எனக்குடையதான நம்பரே இவளால சொல்ல முடியல. இன்னது தத்துவம்னு தெரியலன்னா இதை வச்சுட்டு நாம எப்படி அந்த முக்கியமான தத்துவத்தை அறிய முடியும்? ஆகையால் யஜ்ஞங்களை தத்துவம்னு சொல்லக்கூடியதான போதாயனாச்சாரியருடைய மதமும் சரியாக இல்லை. வேதா இது வேதவிதா யஜ்ஞா இது தத்விதா. அதுக்கு மேல போக்தை இது போக்திருவிதா, போக்தா தான் தத்துவம் அப்படின்னு சொல்ல தொடங்கினார் போக்திருஜானிகள். இந்த சாங்கிய மதத்துக்கு சேர்ந்தவர் ஆத்மாவானவர் கர்த்தாவை இல்ல ஆனா போக்தான். பிரகிருதி கருத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார்? இந்த தத்துவங்களுக்குள்ளைய மூல பிரகிருத்தின்னு ஒண்ணு, அது ஒரு நாளும் மாறாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியதானது ஒரே தத்துவ மூல பிரகிருதி ரவிகிருதி மகதாத்யா பிரகிருதி விக்கிருதய சப்தா. மகத்தத்துவம் அகங்காரம் அதுல இருந்து ஆரம்பிச்ச பஞ்சபூதங்கள் இதெல்லாம் பிரகிருதி விக்கிருதய சப்தா. அதற்கு பிறகு 16 பதார்த்தங்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தோறு எனக்கூடியதான 5 புலன்கள், வாக்பாணி பாத பாயுபஸ்தம் எனக்கூடியதான 5 செயல் புலன்கள், அது பிராணாதான வியான உதாரணமான எனக்கூடியதான 5 தாத்துக்கள், மனசு இப்படி 16 தத்துவங்கள். 5, 15 உண்டு 16. இங்க 16 இல்லாமல் மூல பிரகிருதி அகங்காரம் அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் இது ஒரு 7. அதுக்கப்புறம் மூல பிரகிருதின்னு ஒண்ணு. இப்ப மொத்தமும் என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு 8, இங்க ஒரு 16, 24. 24 தான் தத்துவங்கள்னு சொல்லியிருக்கான். இந்த தத்வாதீதமான ஒரு சொரூபம் 25, அவன் வந்து புருஷன் பேர். அந்த வியக்தி அந்த ஜீவன் புருஷன்னா ஸ்திரீகளும் புருஷால் தான், ஸ்திரீயோ புருஷனா சரீரத்துல வித்தியாசம், உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு புருஷன் பேர். அவன் அந்த ஆத்மாவானவர் உலகத்தை பார்த்து சுவைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பானே தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவன் போக்தா தான். வேலை செய்யறது யாரு? பிரகிருதி. இந்த பிரகிருதி மாயா இது வந்து தான் இவனுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுத்து கொண்டிருக்கு. சுகதுக்கங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கு, இவன் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான் இந்த ஜீவனானவன், இந்த புருஷனானவன். ஆகையால் புருஷன் போக்தாவா வழியே அவன் கர்த்தா இல்லை அப்படின்னு அவன் இருக்கிறான். அப்ப கர்த்தாவா இல்லாம அவன் எப்படிதான் அவனுக்கு மோட்சம் வரும்னு கேக்குறா? என்னைக்கு இந்த பிரகிருதியால இவனுக்கு சுகதுக்கத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு விடுறாளோ அன்னைக்கு அவனுக்கு மோட்சம். இது எங்க வேதத்துல இப்படிதான் சொல்லியிருக்கிறோம். அஜாமேகாம் லோஹித சுக்ல பிரஷ்ணாம் பக்வி பிரஜா சுஜமானாம் ஸ்வரூபாம் அதோ கேகோ ஜுஷமானோனு சேது புக்த மோகாம் ஜஹாத்யன்யா அப்படின்னு வேதத்துல. ஒரு ஜீவனை இந்த மூல பிரகிருதி என்கிறது எல்லா விதமான போகங்களையும் கொடுத்து கொண்டிருக்கா, எப்பொழுது இந்த மூல பிரகிருதியாவது போகத்தை கொடுக்கறது நிறுத்தி விடுறாளோ அப்பொழுது அவனுக்கு விட்டு மோட்சமானது ஏற்படுறது அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு சுவாமி. ஆகையால் இந்த மதம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சாங்கால் சொல்ற இவாழ்டிய மதத்துல 24 தத்துவங்கள். மேல புருஷன்கிறவன் தத்வாதீதமான ஒரு ஸ்வரூபம். இது போக்தேதித போக்திருவிதா. யோகிகள் இருக்க அவன் என்ன சொல்றான்? ஒரு தத்துவம் ஜாஸ்தியா சேர்த்தவங்க ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்தை எடுத்துட்டோமே ஆனால் அதனால யோக சித்தியானது ஏற்படும், அப்ப தத்வாதீதமான ஒரு சுரூபத்தை அடையலாம்னு சொல்ற அவளுக்கு சேஸ்வர சாங்கால் பேரு யோகிகள். இதுவரைக்கும் இருக்க தத்துவமே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தத்துவம்னா இவனுக்கு ஆனந்தமான ஒரு சுரூபத்தை கொடுக்கறதல்லவா தத்துவம். அந்த தத்துவம் என்னன்னா சூதக்காரால் பேர், சூப்பக்காரன். இப்ப இந்த சூப்பக்காரன்னு சொன்னா மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ் வச்சுப்போம். என்ன இந்த சமையல் பண்றவன், அது ஒரு விசித்திரமான ஒரு கலை. இதுக்கு தனியாக ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுல நல சக்கரவர்த்திக்கு இந்த சாஸ்திரம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. பீமனும் அதை தெரிஞ்சுக்க நல பீம பாக்கம்னு சொல்றா பாருங்க. யாரும் ஸ்திரீ நல்லா சமைக்கிறவாள்னு ஸ்திரீகள்ல யாருமே சொல்லலை புராணத்துல. அது என்ன தெரியல, என்ன சமைக்கிறது இல்லையா, லேட்டர் கண்டேஷன்லதான் வந்ததா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பாக்கம்னு சொன்னா நல பாக்கம்னு சொல்றா இல்ல பீம பாக்கம், பீமன் எங்க சமைச்சான்னு தெரியல. அவனுக்கு சமைக்கிற அளவுக்கு பொறுமை இருந்ததான்னு நமக்கு டவுட்டு தான். விவகாரம் என்னடா சொல்ற லோக்கத்துல பீம பாக்கம்னு சொல்லிட்டு இருக்கா, இல்ல அவன் வந்து நான்வெஜிடேரியன் அங்க போய் குத்தி அடிச்சு அப்படியே சாப்பிட்டாலும் எனக்கு தெரியும். சமைச்சா போல பாரத முழுக்க பாக்கல, முழுக்க பாரதம் படிச்சாச்சு. பீமர் ஒரு நாள் சமைச்சா போல அங்கெங்கயும் புத்தகத்துல வியாசாச்சாரிய எழுதல. ஆனா என்னடா லோகத்துல எழுதி சொன்னா நல்ல பீம பாக்கம்னு சொல்றான். சமைச்சிருந்தார் அவர், பார்த்துட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். அவர்கள் சமைச்சா போல எங்கேயும் இல்ல. விவகாரம் என்ன, ஒரு பெரிய கோட்டி சமைச்சுட்டு இருந்தா இவர் பார்த்துட்டு இருந்தார் அவ்வளவுதான். ஏன்னா இவருக்கு முன் 24 மணி நேரமும் திரௌபதி பரிரட்சணத்திலேயே இருந்ததாக சொல்லப்படுறது. அதனால அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லாம போயிடுது. ஆனா சொல்றது மட்டும் என்னமோ சொல்லிட்டு இருக்கா லோகத்துல, நம்ம ஒத்துப்போம். என்னது லோகத்துல சொன்னது பிரமாணம், விருத்தமான பிரமாணம் கிடைக்கிற பரியந்தம் ஒத்துக்கொடுறதுல தப்பும் இல்ல. ஆனா லோகத்துல என்ன, இவாள்லாம் என்ன சொல்ற, ஒரு பொருளானது நாக்குக்கு ஹிதமாக உங்களுக்கு சமைச்சோமையானால், அது நாக்குக்கு ஹிதமாகவும் ரம்யமாகவும் இருக்கமையானால், ரஸ்யாக ஸ்னிக்தாக ரசத்தோட இருந்து அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கமையானால், அதனால உங்களுக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியக்கூடியதான நிலை உங்க மனசுக்கு வருங்கிறார். அவர் சமையலுங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு கலை இல்லை. இவாண்டு எழுப்புறாங்க சூப்பகாராசியர் வந்து வாங்க, ஒரு மனிதனுக்கு நீங்க எப்படி அவனுக்கு சமைச்சு போடணுமோ அப்படி சமைச்சு போட்டலையானால், நிச்சயமாக அவனுடைய மனசானது ஒருமுகத்தை அடைந்து அவன் முன்னதான ஒரு ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான நிலையும் கொடுக்கிறான். அதுக்கு சத்துவ குணத்தோட கூடியதான ஒரு ஆகாரமாக இருக்கணும். அதை நீங்க அது சத்துவ குணத்துக்கு தகுந்தா போல பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ண போட்டேலையானால் நிச்சயமாக அவன் நல்ல வழியில தான் இருப்பான்றான். இது சொல்றதுனாலதான் நம்ம அதுல ஸ்திரீகள்லாம் இப்படித்தான் சமைக்கணும்னு சொல்றான். அவ காலம் இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு மடியா இருந்து பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டு அவ ராத்திரி பழைய நாள்ல பார்த்தேன்னா அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமைக்கிற அந்த கும்மட்டி அதுக்கெல்லாம் சாணியால் எல்லாம் இது பண்ணி அது காலம் ராத்திரியே அதுக்கு கோலம் எல்லாம் போட்டு இன்னும் கும்மட்டி கோலம். இப்ப நீங்க ஆரம்பிச்சு ஸ்டவ்ல கோலம் போட்டு எரியவே எரியாது, இப்ப இருக்கிற பர்னர் எல்லாம் போயிடும். அதனால பழைய நாள்ல இப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தா எதற்காகனா அதுல இருந்து சொல்லி காலம் எடுத்து அதை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சமைப்பேன். ஒரு டென்ஷனும் இல்லை. அக்னிஸ்தானம் மத்தியானம் 11 மணிக்கு தான் ஆகும், அவன் காலமே 5 மணிக்கு ஆரம்பிச்சாள். அவளுக்கு புருஷாளுக்கும் உத்தியோகம் இல்லை, ஸ்திரீகளுக்கும் உத்தியோகம் இல்லை, சேமா இருந்தா ஒரு டென்ஷன் இல்லாம சமைச்சா. இப்ப அப்படி ஆரம்பிச்சவளையானால் எல்லாத்தையும் நீங்க விட வேண்டியதான். இருந்தாலும் அந்த சூபகாரிய ஒரு அபிப்பிராயம் என்ன, அந்த பாக்கசாஸ்திரம் என்ன சொல்றது, சமைக்கும் பொழுதோ அல்லது அதை உட்கொள்ளும் பொழுதோ ஒரு மனுஷனுக்கு அவசரமே இருக்கப்படாது. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. இப்ப எல்லாம் என்னன்னா ஸ்பிரிதுலான ஒரு டேப்லெட்டை போட்டுக்கிறோம், ஒண்ணு வேண்டாம், அதை போட்டா போறோம், நீங்க ஒண்ணுமே சாப்பிட வேண்டியது எல்லாம் அதுக்குள்ள கண்டென்ஸ்டா இருக்குட்டான். போறும் போங்க, இந்த வேலை இந்த சமைக்கிற சாஸ்திரம் வேண்டாம் போங்கட்டான் விவகாரம் முழுக்க. ஆனா இந்த சூப்பர்காரருடைய ஒரு அபிப்பிராயம் என்ன, நிஜமான தத்துவம் இதுதான், எந்தெந்த பொருளை எந்தெந்த வகையில எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி அந்த மனுஷனுக்கு கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அவருடைய மனசானது ஏகாகிரதா அடையும் அவருடைய அபிப்பிராயம். ஆகையால் அந்த போஜ்யந்தான் தத்துவம் என்று, போஜ்ய பதார்த்தங்கள் தான் தத்துவம் என்று அவளுடைய அபிப்பிராயம். போஜ்யமிதி தத்விதா மதுராதிர் ரசம் வியஞ்சகமா இருக்கக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணுதான் தத்துவம்னு அவளுடைய அபிப்பிராயம். அதற்கு சூக்ம இதி சூக்ம விதா ஸ்தூல இதி தத்விதா மூர்த்த இதி மூர்த்த விதா அமூர்த்த இதி தத்விதா கால இதி கால விதா திசை இதி தத்விதா ஆனந்தோகவிதிரமிவித இதுவரைக்கும் இந்த தத்துவங்களுடைய ஒரு சஞ்சானமானது ஏற்படுறது. இதுக்கு மேல்பாகம் சூட்ச்ம இது சூட்ச்ம விதாங்க இவைகளை எல்லாமே தத்துவங்களாக இத்தனை எண்ணங்கள் இத்தனை அபிப்பிராயங்கள் இருக்குன்னு சொல்றாரு கௌடபாச்சாரியர். ஆனா இவைகளை எதையும் ஒத்துக்கொள்ளல அவர். இந்த தத்துவாதீதமான ஸ்வரூபம் ஒண்ணுத்தான் இருக்கு, அதுதான் தத்துவங்களாக காணப்படுகிறது என்கிறது அவருடைய அபிப்பிராயம். இதை ஒவ்வொன்றையும் யோஜனை பண்ணி அதை சமீட்சை பண்ணி அதற்கு பிறகு அது இல்லையே என்று தெரிந்து கொள்ள வேண்டியதான பாகம் இருக்கு. இதுக்கு மேல் பாகம் நாளைக்கு கௌரவிப்போம். ஓம் ஜென்மா மித்திர சம்பரணம். சூக்ஷ்ம இதி சூக்ஷ்ம விதஹ, ஸ்தூல இதி ச தத்விதஹ, மூர்த்த இதி மூர்த்த விதஹ, அமூர்த்த இதி ச தத்விதஹ. த்ரயோவிம்சாயம் ஸ்லோகஹ. ஜீவம் கல்பயதே பூர்வம் இதி பிரதமதஹ, ஜீவஸ்ய கல்பனா உக்த அனந்தரம் கேதுபலபாவை ஏதே பாதாக விகல்பிதாக இது ஏகேன ஆத்மல பரமார்த்த ரூபேண கிருதாக விகல்பாக ஏதே இது நியரூபி ததாக யத் தத்துவ சஞ்சானம் வாதிபிஹி பிரபஞ்சே பிரகட்சதே ஸ்வஸ்வமத நிரூபண பிரயோஜனாய தத் சர்வம் ஆத்மனஹ ஆபாச ஏவ இதி உக்தம். தத்ர பிராராதீனாம் அனந்தானாம் பாவானாம் ஆத்மனஹ ஸ்வஸ்வரூப அனிர்தாரண ஹேதோஹோ கல்பிதஹ கல்பிதத்வம் இதி பிரதிஜ்ஞா மாத்திரேண உக்தம். தத்ர கல்பிதானாம் பதார்த்தானாம் பிரதிபாசஹ கதம் வா சங்கச்சதே இதி அத்ர பிரதிபாத்யதே பின்ன பின்ன மார்க்க பிரதர்சனார்த்தம். தத்ர பிராணஹ இத்யேகே மனஹ இத்யவரே குணஹ இதி அன்யே விஷயஹ இதி அன்யே இதி லோகஹ இதி லோகவிதஹ தேவஹ ஏவ தத்வ விசேஷஹ இதி பூர்வமுக்தம் அனந்தரம் வேத ஏவ தத்வ தத்வானி இத்யுக்தம். யஜ்ஞஹ தத்துவ விசேஷாக இது தந்திர போதாயநாதிபதி உத்தம் போக்தவிய கர்ம தத்துவம் இது சாட்சியானாம் அபிப்பிராய பிரதிபாதித அனந்தரம் சூபவித போஜ்யமேவ தத்துவம் இது உத்தவந்த இது ஏதாவத் பரியந்தம் அஸ்மாபிஹி திருஷ்டம் ஆசீத். அதுனா சூக்ஷ்ம இது சூக்ஷ்மவித இத்தியாதி ரீத்யா ஆத்மனஹ பரிமாண விசேஷஹ அத்ர உச்சதே. ஆத்மா சூக்ஷ்மஹ இது தேஷாம் அபிப்பிராயஹ. சூக்ஷ்மோ நாம அணுபரிமாணகோணராத்மா ஏததா வேதிதவ்யஹ இத்யாதி கிருத்யனுசாரேண ஆத்மனஹ அணுத்வமபி ஸ்வீகர்த்தும் சக்யதே சித தேஷாம் சித அபிப்ராயஹ. பரந்து யத்யபி ஏஷோணராத்மா ஏததா வேதிதவ்யஹ அணோரணீயான் இத்யாதி ஸ்ருதிஷு ஆத்மனஹ அணுத்வம் ஞாயதே நாஸ்தி சம்சாதே சம்சயலேஷோபி அஸ்மின் விஷயே ததாபி தாதிச அணுத்வம் கீதிருதம் இது அஸ்மாபிஹி சிந்தனீயம் அஸ்தி. யதஹ தாதிச ஸ்ருதிரேவா மஹதோ மகியான் இத்யபி வததி அனந்தஹ அயம் ஆத்மா இத்யபி பிரதிபாதயதி. இது அணுஹோ ஆத்மா இது ஏதாவன் மாத்திரம் ஸ்ருதௌ ஸ்வேத தரே ஆத்மா அணுஹோ இது ஸ்வீகர்த்தும் சக்யேத. பரந்து சா ஏவ ஸ்ருதிஹி அந்தே தத்வா மகான் ஆத்மா இத்யபி பிரதிபாதயதி சர்வவியாபி ஆத்மா இத்யபி பிரதிபாதயதி. தத்ர கஸ்ய அம்சஹ ஸ்வீகரணீயத்துவம் அஸ்தி கஸ்யத்ய கஸ்ய தியாஜ்யஹ இதி து பவதி சம்சயஹ. யதா சம்சயோ பவதி தர்ஹி அஸ்மாகம் பிரத்யக்ஷாத்ய அனுசாரேண யுக்தி அனுசாரேண த ஸ்ருதேஹ அர்த்தஹ நிர்ணேதவ்யோ பவதி. ஸ்ருதேஹ அர்த்தவ்யஹ நிர்ணீதஸ்தேத தர்ஹி பிரத்யக்ஷாதினா விரோதே சதி ஸ்ருதேரேவ பிராபல்யம் இது அங்கீகர்த்தும் சக்யதே. பரந்து ஸ்ருதேஹ அர்த்த நிர்ணயாத் பூர்வ பிரத்யாதீனீனியோ அதுதிருஷ்யமானே சமயக் பரிசீலியமானே தாவது அஸ்மாக்கம் ஆத்மா அணு இது ஸ்ருதேஹ அன்யஹ அர்த்தஹ இதி பவதி மதிஹி. சஹ அர்த்தஹ ஆத்மா சூக்ஷ்மஹ இதி. அதேவ ஆத்மா சூக்ஷ்மஹ இத்யுக்தம் ந கேவல அணுபரிமாணஹ இதி. यदि आत्मान परिमाण से तभी पहादारी शिरोत वेदना न अनुभूयेत आत्मा भी जानुदग्धस्यापि सामिदग्ध शरीर कांड से गंगाया निमग्न से सर्वव्यापी शरीर शरीर शैत्यम तावत आत्मा भी अनुभूयते यदि आत्मा अणुरेव स्यात् तर्हि सर्वव्यापी सुख दुखादि अनुभव अस्माकं न स्यात् तस्मात् आत्मा अणुः इति अंगीकर्तुं न शक्यते इति प्रकृत मत विशेष निराकृत अस्ति अन्ते गत्वा अतः प्रथम मतम सूक्ष्म इति सूक्ष्मविदः इति तद्रीत्या स्थूल आत्मा इति अन्ये अङ्गीकुर्वन्ति स्थूल इत्युक्ते स्थूल शरीरमेव आत्मा इति अङ्गीकुर्वन्ति तत्र लोका इति कथते भेदः स्याद्वादः जैनानां यः स्याद्वादः वर्तते सोऽपि स्याद्वादः स्थूलशरीरस्यैव आत्मस्वीकारे महान् दोषः भविष्यति इति सोऽपि आत्मा अङ्गीकर्तुं न शक्यते तर्हि अस्मदादिशरीरवत् तत्र त्रिशूलधारीतत्त्वम् इति केचन किदभिप्रायः त्रिशूलधारी त्रिनेत्रः तथा चक्रधारे पीताम्बरः इत्यादिरीत्या तत्र मूर्तस्वरूपमेव परमात्मनः इति ते अन्ये अङ्गीकुर्वन्ति तदपि स्वीकर्तुं न शक्यते यतः यदि मूर्तशरीराणि परमेश्वरस्य स्युः तर्हि शरीराणां तावत् अस्मदादिशरीरवत् मूर्तभेदात् कदाचित् तेषां नाशः विकार आपत्तिः इति स्युः तस्मात् तादरीत्या मूर्तशरीरमेव परमात्मनः इति अङ्गीकर्तुं न शक्यते तर्हि मूर्तस्य अभावे अमूर्तत्वमेव भवतु इति शून्यवादिमतं स्वीकर्तुं शक्यते वा इति चेत् तर्हि परमार्थः निष्वभावश्च इति व्याघातदोषोऽपि भवेत् अतः तादृशरीरमपि अस्माभिः स्वीकर्तुं न शक्यते इति एतावता सूक्ष्मशरीरं वा सूक्ष्मत्वं वा अथवा स्थौल्यं वा मूर्तत्वं वा अमूर्तत्वं वा परमात्मनः स्वीकर्तुं न शक्यते इति कृत्वा एते पूर्वम् एतानि तत्त्वानि पूर्वम् उक्तानि न स्वीकर्तुं शक्यन्ते इति तत्त्वनिराकरणम् अत्र अस्मिन् श्लोके भवति इति कृत्वा श्लोकोऽयम् अधुना द्रष्टव्यः अस्ति अस्माभिः 23वद् श्लोकम् सूक्ष्म इति सूक्ष्मविदः स्थूलः इति च तद्विदः मूर्तः इति च मूर्तविदः अमूर्तः इति च तद्विदः अभिः 23वद् श्लोकम் இதற்கு முன்னால ஆத்மா ஒருவர் தான் உண்மைன்னு சொல்லி அந்த ஆத்மா வளர்ந்து ஜீவனாக முதல்ல கல்பிக்கப்பட்டது பிறகு ஹேது பலாத்மகமாக யதா வித்யா யதா ஸ்மிருதி அப்படின்னு அந்தந்த சமயத்தில் இருக்கக்கூடியதான அறிவோ அந்த ஒரு நினைப்போ இதை வைத்துக் கொண்டு அநேக விதமான தத்துவங்கள் சொல்லப்பட்டன அப்படின்னு சொன்னார் இந்த தத்துவங்கள்னு சொல்லிட்டு இருக்கல தத்துவங்கள் ஏது அப்படின்னு சொன்ன அதனுடைய ஸ்வஸ்வரூபம் நிர்தாரணம் ஆகாததுனால எப்ப கழுது கயறு எனக்கூடியதான ஸ்வரூபம் இதுதான் என்று தெரியாத சமயத்தில் அந்த கயத்தை பார்த்து பாம்பு என்றோ பூமியினுடைய விழிப்பு என்றோ அல்லது ஜலதாரை என்றோ தண்டம் என்றோ எப்படி பிரமிக்கிறோமோ அதே விதமாக ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் இன்னது என்று நிச்சயமாக தெரியாததுனால அநேக விதமான விகல்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த விகல்பங்களை தத்துவங்கள்னு சில பேர் சொல்றாங்க தத்துவங்கள்னு அவளுடைய அபிப்பிராயம் தான் இவைகள்லாம் உண்மையாகத்தான் இருக்கு உண்மையான ஒரு பதார்த்தம் பாரமார்த்திகமான ஒரு பதார்த்தத்தை அடைவதற்கு ஒரு சாதனமா இருக்கு நாமல மேல போகணும்னு நம்ம நினைக்கிறோம் கீழே கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கு அதுல முதல் மாடி இருக்கு முதல் மாடி உண்மைதானே நல்ல சந்தேகம் இல்லை முதல் மாடியில நீங்க ரூமும் இருக்கு அங்க போகணும் அதை போகணும்னா என்ன பண்ற படியிட்டு வச்சிருக்க படியிட்டு போய் வரணும் படியட்டும் உண்மைதான் முதல் பாடியும் உண்மைதான் இப்ப முதல் மாடி எனக்கூடியதான உண்மையான ஒரு நிலையை நீங்க பெறணுமையானால் உண்மையான படிகட்டுகளை நாம உபயோகப்படுத்திட்டு மேலப்போம் எப்படி உபதிக்கியும் உண்மையாக இருக்கோ சோபானமும் உண்மையாக இருக்கோ அதே விதமாகத்தான் தத்துவங்களும் உண்மை அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபமும் உண்மை அப்படிங்கிறது இப்ப நம்ம படிக்கிற வாழ்க்கைய மதம் கடைசியில கௌடபாதாச்சாரியருடைய மதம் என்ன இந்த சோபான மார்க்கமும் உண்மை இல்லை நீங்க ஏறுறதும் உண்மை இல்லை இருக்கிறது ஒரே சூழல் அது மேலும் கீழும் இல்லை அப்படிங்கிறது இவருடைய அபிப்பிராயம் அதனால கடைசியில இவர் சொல்லக்கூடியது அஜாதவாதம்னு சொல்லுங்க உலகம் உண்டா இருக்கு அதை அழியறது அப்படிங்கிற வாதமே ஒத்துக்கொள்ளல உலகம் ஒரே ரூபமாகத்தான் இருக்க பரமாத்மா ஸ்வரூபமாகத்தான் இருக்கு அதை தாங்கள் உலகம் என்றும் தத்துவங்கள் என்றும் சொல்லின்றது இந்த உபநிஷத்துல நாம சொல்லக்கூடியதான அபிப்பிராயம். ஆனால் மதஸ்தால் உண்மையான தத்துவங்கள்னால உண்மையான தத்துவாதீத ஸ்வரூபத்தை அடையிறோம் எனக்கூடியதான் அபிப்பிராயம். ஆகையால் அத்வைதியை தவிர மற்ற எல்லோர்களும் நியாயசாஸ்திரமோ சாங்கிய சாஸ்திரமோ மீமாம்சன சாஸ்திரமோ லோகாயதிக மதங்களோ இவைகளெல்லாம் சாதனங்களையும் உண்மையாக கருதுற மதங்கள். நாம் என்ன சொல்றோம், சாத்தியம் சாதனம் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் காரிய காரண அதீதமான தத்துவம் ஒன்று இருக்குன்னு நம்ம நினைக்க வரோம். இதுதான் வித்தியாசம். இப்ப இந்த தத்துவங்கள்ல ஒவ்வொருத்தரும் சில சில தத்துவங்களை சொல்லிட்டு இருந்த அவைகள் பரிசீலனம் பண்ணினோமையானால் அவைகள் நிஜமான தத்துவங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆத்மாவானது ஜீவனாக விகல்பிக்கப்பட்டதுன்னு முதல்ல சொன்னோம். ஜீவம் கல்பகதே பூர்வம் தத்தோபாவான் பிருதக் விதான அப்படின்னு சொன்னேன். அந்த ஜீவனை கல்பிச்சிருக்குன்னு சொன்னட, அந்த ஜீவனை கல்பிச்ச சமயத்துல ஜீவனை என்னமா கல்பிச்சிருக்கார், என்னமாக அகப்படுகிறார் ஜீவன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அதுல சூக்ம இது சூக்ம விதா, அந்த ஜீவன் வெகு சூக்மமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீவன் சூக்மமாக இருக்குன்னா எந்த அளவுக்கு சூக்மமாக இருக்கான் இந்த ஜீவன் அப்படின்னு பார்த்தோமேயானால் பாலாகிரகதாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாகோ ஜீவஸ்த விக்கேய சதானந்தியாய கல்பதே அப்படின்னு சுருத்தி சொல்றது. தலைமுடி நுனிய எடுத்துட்டு அத நூறாக வெட்டணும். வாலாக்கிர சத பாகசிய வாலுன்னா முடி, அந்த பசுமாட்டனுடைய வாலு அவள் சொல்லல இல்லையா, அந்த புச்ச பாகத்தினுடைய அந்த முடி இருக்கே அதனுடைய நுனிய எடுத்துட்டு அதை நூறா விட்டுனார். சரி, அந்த நூறா விட்டதுல ஒரு பகுதி எடுத்துனா அதை இன்னொரு நூறா விட்டுனர். வாலாக்கிர சத பாகசிய சததா கல்பிதஸ்ய, அப்படி வெட்டினவரே மிச்சம் எது உண்டோ அதுல ஒரு பகுதி ஜீவன்கிறது. பாகோ ஜீவஸ்த விஜ்ஞேய, அவர் தான் இந்த சுஷும்னா நாடியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் சொல்ற. பாகோ ஜீவஸ்த விஜ்ஞேய, இப்படிப்பட்டவன் தான் சதானந்தியாய கல்பதேன்னு மேல வர போறது. ஆகையால் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் இவ்வளவு சூக்மமாக இருக்கு. அதனால்தான் அனோரணியான வேதங்கள் அணுவுக்கு அணு, எதை உடைக்க முடியாதோ அதை அணுங்கிறோம். அந்த அணுக்குள்ளையும் பரமாத்மா இருக்கார், கொசுலியும் பரமாத்மா இருக்கார், ஒரு செல் இருக்கிற பாக்டீரியா இருக்க அந்த பாக்டீரியாக்குள்ளயும் பரமாத்மா இருக்கார். அவர் அதிசூட்சமாக இருக்கார், சகல ஜீவராஜிகளுக்குள்ளயும் இருந்துருக்கார். அவருக்கு விஷ்ணுன்னு பேரு. விஷ்ணுன்னு என்னன்னு விசதாதோர் விஷ்ணு ருதி புரோக்தான், அவர் விஷுங்கிற ஒரு தாது. அதனால கதே வானுப்ரா விஷது, ஒவ்வொரு சரீரத்தையும் சிருஷ்டி பண்ணி அதற்குள்ள பூந்துட்டு இருக்கார். அதனாலதான் அவருக்கு விஷ்ணுன்னு பேர். விஷ்ணுன்னு ஏதோ சங்கச்சக்கர கதாதாரின்னு அர்த்தம் இல்ல, விஷ்ணுன்னு எல்லா இனங்களையும் எல்லா பிராணிகளுக்குள்ளயும் பூந்து கொண்டிருக்கிறவர் அப்படிங்கிறவர் அர்த்தம். ஆகையால் அவர் அணு அப்படின்னு சொல்லி அணு தத்துவம் பரமாத்மாவது அப்படின்னு சொல்லலாம். சூக்ம இதி சூக்ம விதா, அவன் ரொம்ப நன்னத்தான் இருக்கு. இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டா என்ன சுவாமி தப்புனர், இந்த ஜீவன் அணுவாக இருப்பானே ஆனால் சரீர வியாபி சுக துக்க அனுசந்தானம் இல்லாமல் போய்விடும். கால முண்டு தைச்சா நமக்கு ஆத்மா காலுக்கிட்ட இருந்தா தான் நமக்கு தெரியும். தலையில ஆத்மா இருந்தார்னு வச்சுங்களேன், அப்பொழுது காலில் முள்ளு தைச்சா நமக்கு தெரியப்படாது. தலையில ஆத்மா இருக்கும்பொழுது தலையில அடிபட்டா நமக்கு தெரியணும், காலில் அடிபட்டா தெரியப்படாது. நமக்கும் சரீரத்துல எப்பொழுதும் எங்கும் அடிபட்டாலும் தெரியாது. அதோட இல்லாம சந்தனம் கொஞ்சம் மார்பலையோ கழுத்தலையோ அல்லது பயத்திலையோ பூசிட்டோமே ஆனால் சரீரம் எல்லாம் சீதனமாக இருக்குங்கிற ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அப்ப ஏகதேச சரீரத்துல பூசிக்கொண்டால் சரீரம் முழுக்க சிலன் இருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்க அது ஏற்படாமல் போயிடும். கங்கா ஜலத்துல பாதி அளவுக்கு சரீரத்தை நினைச்சு அவன் குளிச்சுட்டு இருந்தானே ஆனால் நடுங்குறான், மேல இருக்கிற சரீரம் எல்லாம் நடுங்குறது. ஏன் சுவாமி, சரீரத்துல ஒரு பகுதி தானே பூமியில இருக்கு, அந்த பாகம் தானே நடுங்கணும், அந்த பாகம் நடுக்கல மேலெல்லாம் வளவடான்னு நடுங்கறதுன்னா ஆத்மா அங்க மட்டும் இல்ல சரீரம் மட்டும் இல்லை, சரீரம் முழுக்க ஆத்மா இருக்கிறதுனால்தான் சரீரம் முழுக்க ஒரு பயமோ ஒரு தைரியமோ அல்லது நடுக்கமோ இவையெல்லாம் ஏற்படுற, சரீரம் முழுக்க ஏற்படுறதுனால ஆத்மா அணுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் சூக்ஷ்ம இதி சூக்ஷ்ம விதா, சூக்ஷ்ம ஆத்மா அணுன்னு சொல்றாளேவா, அப்படின்ட்டார். அப்படின்னா அது நிஜமில்ல. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்மா இருக்குன்னு லோகாயதிக்க மதபேதம் ஜெயினால் இப்படி விட்டுருக்க. அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த சரீரம் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் முழுக்க ஆத்மா இருக்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த ஜீவனானவன் அங்கொட்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திட்டதி அப்படின்னு கட்டோபனிடத்துல கட்ட வரல அளவுக்கு ஜீவன் இருக்கார். அவர் இதயத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கார். வேதவந்தர் பிரம்மபுரம் தாரம் புண்டரீகம் வேஷ்ணு தாரோஸ்மின் அந்தராகாச அப்படின்னு தாராகாச ரூபமாக அவர் இருந்துட்டு இருக்கார். ஆனா அவர் சர்வவியாபி அப்படின்னு நம்மளுடைய அபிப்பிராயம். நம்ம ஜீவனாக சரீரத்துல தோணும் பொழுது தாராகாசம் அந்த கட்டவர்கள் அளவுக்கு காணப்படுகிறார். ஆனா அவர் சர்வவியாபகமாக அவருடைய ஸ்வரூபம்னு வேதாந்தத்தினுடைய அபிப்பிராயம். ஆனா இவ என்ன சொல்றார், இந்த ஜெயினால் சரீரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஸ்தூல சரீரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்மா இருக்குங்கிற. அதனாலதான் சரீரத்துல எங்க அடிபட்டாலும் என்னாலும் நமக்கு தெரியுது. முதுகுல குழந்தை பேரன் விசிறி காம்பால ஆணு எழுதினால் கரெக்டா முதுகுல விசிறி காம்பால எழுதுறான்னு உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ. அப்ப என்ன, அந்த ஸ்தூலமான சரீரம் முழுக்க ஆத்மாவனுடைய சம்பந்தம் தங்களுக்கு இருக்கு. ஆகையால் ஸ்தூல சரீரமே ஆத்மாங்கிற ஒத்துட்டு போங்கடா, இந்த தத்துவம் என்ன போச்சு உங்களுக்கு அப்படின்னு கவுடபாதர்கிட்ட அவர் சொல்ற ரொம்ப நன்னத்தான் இருக்கு. ஆனா அடுத்த ஜென்மம் உனக்கு என்ன தெரியுமோ, ஏதாவது இருக்கிற ஒரு யானையா இருக்கலாம், ஒரு கொசுவா இருக்கலாம். யானையா இருக்கணும் ஆனால் யானை சரீரம் முழுக்க இந்த ஆத்மா எப்படிப்பா போகும். இந்த ஸ்தூல சரீரத்துல எவ்வளவு ஆத்மா இருக்கோ இதே ஆத்மா இதே சைஸ் யானை சரீரத்துக்குள்ள இருந்தா யானை சரீரத்துல துதிக்கையில உனக்கு ஒண்ணும் தெரியப்படாது, வாழ தெரியப்படாது. ஏன்னா ஏகதேசத்துலத்தானே இருக்கும். இப்ப யானை சரீர அளவுக்கு உங்க ஆத்மா அப்படியே உப்பணும். சரி, அடுத்த ஜென்மாவது உனக்கு கொசுவா வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொசு எவ்வளவு சரீரம் பிடிக்குமோ அந்த ஆத்மா தான் அங்க இருக்கணும். மீதி பாகங்களை என்ன பண்ணணும்னா, இந்த கல்வெட்டியை கூப்பிட்டு அது மீதி பாகத்துல வெட்டி தள்ளணும். என்ன பண்ண போற, ஆத்மா சரீரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறியோ, ஸ்தூல சரீரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆத்மா இருக்குன்னு நினைச்சேயானால் அடுத்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா போயிடணும், வேற ஆத்மா வரணும்னு அப்பொழுது சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு மோட்சமே வராது. ஆத்மா போயிட்டுதானே மோட்சம், இது ஆத்மாவுக்கு என்ன மோட்சம்னு சொல்லணும். ஆகையால் சரீரம் மாறினால் ஆத்மா போகிவிடும், அதனால மோட்சம்ங்கிற கான்செப்ட் உனக்கு வராது. ஆகையால் ஸ்தூல சரீரம் அளவுக்கு ஆத்மா இருக்குன்னு யார் சொல்றாளோ அந்த அந்த வாதமும் அந்த தத்துவமும் தப்பு. ஆகையால் சூட்ச்ம இதி சூட்ச்ம வித ஸ்தூல இதி ச தத்வித. அதே போலயே மூர்த்த இதி ச மூர்த்த வித. சில பேர் மூர்த்தமாக ஆத்மா இருக்குங்கிற, மூர்த்தகன்னா மூர்ச்சித அவயவா, உருவத்துடன் கூடியிருக்கு. நம்ம மதத்துல ரொம்ப பேர் சொல்ற உருவ வழிபாடு உங்க மதத்துல இருக்கு, அது தப்புங்கிற. நாம் பார்த்துக்க பகவானுக்கு சங்க சக்கர கதாதாரியாகவும் நாலு கையாகவும் அட்டாதச பாதம் புஜா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு பதினெட்டு கைகளோட அம்பாள் இருந்துட்டு இருக்கா இப்படி எல்லாம் சொல்லி அம்பாளுக்கு கையில சூலமும் கத்தியும் கேடகமும் எல்லாம் கொடுது. நம்ம அதுல இத்தனையும் பிடிச்சுட்டு நிக்கிறதுன்னு எவ்வளவு சிரமப்படுவா யோஜனை பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம பாக பதினெட்டு ஆயுதங்கள் எடுத்துட்டு நிக்கணும்னா ஒரு நிமிஷம் உங்களால நிக்க முடியாது. நீ எப்பவுமே நீங்க தியானம் பண்ற அளவுக்கு அப்படியே நிக்கணும்னு சொல்றேன், சிம்மத்து மேல உட்காரணுங்கிற. ஆனா சேரை போடப்படாது அம்மாளுக்கு, சிம்மத்தை போட்டு அப்படி இம்சப்படுத்துறேன் அப்படின்னு கேட்கலாம். அது அப்படித்தான் சொல்லி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இந்த உருவ வழிபாடு எதற்குன்னு கேட்கறா ரொம்ப பேர். இந்த பாருங்க, நிராகாரமா நினைக்கிறோம் இல்ல ஒரு சிலுவையத்தான் வச்சுட்டு இருக்கோம், ஒரே ஆகாரமா இருந்தா நன்னாத்தானே இருக்கும். தாங்களும் ஆயிரம் ஆகாரங்கள் இருந்து ஒரு கிருஷ்ணன்னு சொன்னா அந்த கிருஷ்ணனுக்கு கிரிதாரியாக மீராதேவி சொல்ற, கோவர்தனகாரியாக இன்னொருத்தர் சொல்ற, இன்னொருத்தர் வெண்ணத்திரவனாக சொல்லிட்டு இருக்கார். ஆகையால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு அந்த கிருஷ்ணன் என்ன உருவம் தான் எடுத்துப்பாரு சொல்லுங்க பாக்கலாம். இப்படி எல்லாம் ஆட்சேபணம் இருக்கு. அதுக்கு உருவம் உண்டா இல்லையா கேட்டீங்கன்னா, உருவம் கல்பிதம். தாங்கள் எப்பொழுது எந்தெந்த உருவமாக பகவான் வருவார் என்று நினைக்கிறீர்களோ அப்பப்பொழுது அந்தந்த உருவத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அவ்வளவுதான். டிராமால சாயங்காலம் இன்னார் வரலன்னா அந்த ரோல் எடுத்துக்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டு வந்துருக்கு. அதனால அவர் யார் வரலன்னா அர்ஜென்ட் கரெக்டா ஆறு மணிக்கு என்ன அஞ்சே முக்காலுக்கு யார் வரலையோ சரி அவன் வேஷத்தை கட்டிவிடுவான். விவகாரம் என்ன முழுட்டுறாங்க எல்லாரும் டயலாக எல்லாம் அவனுக்கு நன்றாகும் இதெல்லாம் முடிச்சுட்டுதான் வந்து காரியத்தை முடிச்சுட்டே இருப்பான். அது போல சப்ஸ்டியூட்டுன்னு சில பேர் நடந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பரமாத்மாவுக்கு எப்ப பொழுது எந்தெந்த வேஷம் போடணுமோ அத்தனை உருவங்களும் எடுத்துப்பேன். அதே போலதான் கிருஷ்ண பரமாத்மா பிரம்ம மோகன நிலையில எத்தனை குழந்தைகள் இருந்தாலோ இட குழந்தைகள் எத்தனை பசுமாட்டுகள் கண்ணுக்குட்டிகள் இருந்ததோ அத்தனை விதமாகவும் ஆனார்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் எங்க நகமாக எங்க மதத்துல உருவ வழிபாடு இல்லை. ஆனா எந்த உருவமாவதோ நீங்க வழிபடலாம்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் நகமாகவே அப்படி இருக்குங்க. யாரு பாசுபத்த மதத்துக்கு சேர்ந்தவன். அவன் என்ன சொல்ற இந்த பசுபத்தியே வச்சது பத்தி பசு பாசம் அப்படின்னு மூணு தத்துவங்களை வச்சுட்டால அவ அந்த பரமேஸ்வரனுக்கு நிஜமாகவே உருவம் இருக்கு அப்படின்னு சொல்ற. அதே போலயே வைஷ்ணவ ஏகதேசிகள் மகாவிஷ்ணுவுக்கு இப்படிப்பட்டதான உருவம் நிஜமான உருவமே சத்திய லோகத்துல இருக்குன்னு அவ சொல்ற. அந்த மதங்கள்லாம் மூர்த்த மதங்கள்னு பேர். அதான் மூர்த்த இது மூர்த்த விதா மூர்த்தன் திரிசூலதாரி மகேஸ்வரனாகவும் சக்கராதிகாரியாக பரமாத்மா பரமார்த்தமாகவே இருக்கு அப்படின்னு ஆகமத்தை வழிபடவர்கள் செய்வாகமிகள். அதே போல வைஷ்ணவ ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் இவைகள்லாம் அனுசரிக்கிறவ அந்தந்த பகவானுக்கு அந்தந்த உருவம் சாத்வத மூர்த்தின்னு பேரு. அந்த மூர்த்தியாகவே இருக்கு என்று வழிபடுற. ஆனா அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னு நம்ம சரீரம் மாதிரி அங்கேயும் சரீரம் இருந்தால் அந்த சரீரம் பாஞ்சபௌத்திகமான சரீரமா அல்லது வேற சரீரமா சொல்லலாம். பாஞ்சபௌத்திகமான சரீரம்னு தாங்கள் சொல்லவில்லை என்றால் அந்த பாஞ்சபௌத்திகமான சரீரத்துக்கு அழிவுங்கிறது உண்டு. இந்தூர்ல பார்த்த சரீரம் நமக்கு கழிவு உண்டு. தேவலோகத்துக்கு போனா அம்மயமான சரீரம் அது கழிவு உண்டு. அதே போல நரக லோகத்துக்கு போனா இரும்பால செய்யப்பட்டதான ஒரு யாத்தனா சரீரம் உண்டு, அதுக்கு அழிவு உண்டு. பிசாச்சாதிகளுக்கெல்லாம் வாயுமயமான சரீரம் உண்டு, அதுக்கும் கொஞ்ச நாளான அழிவு உண்டு. அழிவில்லாத சரீரம் கிடையாது. ஆகையால் ஒரு சரீரம்னு சொல்லி அந்த சரீரம் பாஞ்ச பௌத்திகம்னு தாங்கள் சொல்வீடையானால் அது கழிவு உண்டு. இல்ல சுவாமி, பாஞ்ச பௌத்திக சரீரம் அல்ல, அது லீலா விக்கிரகமான ஒரு சரீரம், அது இஷ்டமாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கிற. அப்ப அந்த தத்துவம் இல்லாது ஏன்னா தன் இஷ்டமான தன் எடுத்துக்கொள்ள அது உண்மைன்னு சொன்னேன்ல. தத்துவம் எப்படியாகும்? ஆகையால் தத்துவம் இல்லை. லீலா சரீரம்னு சொன்னேன்ல தத்துவமாகாது. உண்மையான சரீரம்னு அழிவு வந்துடும். ஆகையால் இந்த மதத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. மூர்த்த இது மூர்த்த விதா. இன்னும் சில பேர் சொல்ற அமூர்த்த இது தத்விதா. பௌத்த மதத்துல சூன்யவாதின்னு ஒருத்தன் அவன் சொல்றான் சர்வ ஆகார சூன்யமாகவும் நிஸ்வபாவமாகவும் பரமார்த்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பரமார்த்தம் நிஸ்வபாவம் இந்த ரெண்டு பதங்களும் பக்கத்து பக்கத்துல ஒட்டாது. ஆகையால் இந்த மதத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகையால் இந்த தத்துவம் என்று சொல்லவே முடியாது அப்படின்னு சூன்யவாதி மத கண்டனம். அமூர்த்த இதி தத்விதா மாண்டோக்கிய உபநிஷத்துல ஒன்னலதான் அத்வைதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களையும் எடுத்து கண்டனம் பண்ணிருக்கு. பௌத்த மத கண்டனங்களை நைத்த புத்தேன பாஜிதம்னு டைரக்டா சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த ஒரு புத்தகத்துல தான், இந்த ஒரு உபநிஷத்துல தான், வேத காலத்துல இருந்ததான சகல மதமும் அவைதிக வைதிகமான மதங்கள் எல்லாமே ஆத்ம தத்துவ பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான உபநிஷத மதத்தை தவிர இது எல்லாம் தப்புன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கார் அவர். அதனால ஜெயிக்கிறதுன்னு என்ன பரபட்ச நிராகரண பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம் அதை பண்ணினது மாண்டவிக்கு உபநிஷத்தை தான். மற்ற உபநிஷத்துகள்ல அதாவது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி போயிட்டே இருக்கு. ஆச்சாரியால் அங்க வந்து இது இப்படி இல்ல அது அப்படி இல்லைன்னு மற்ற சாந்தி மதம் தப்பு உபத மதம் தப்புன்னு ஆச்சாரியால் கண்டிச்சிருக்கார். மூலத்திலேயே கண்டிச்சது இந்த ஒரு இடத்துல தான் கௌடபாதாச்சாரியால் இத்தனையும் சொல்லியிருக்கார். அதனால இது ரொம்ப வசதியான ஒரு கிரந்தம். அதாவது அமோர்த்திக தத்விதஹ காலகிதி காலவிதஹ திசைதி தத்விதஹ சில பேர் என்ன சொல்ற காலமே தத்துவம்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப வசதியான ஒரு மதம் இது. இந்த காலமானது சூரியனுடைய பரிஸ்பந்தத்தினால ஏற்பட்டது. காலங்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம், அவருக்கு தான் காலம்னு பேரு. கால காலம்னு அவருக்கு தான் பேரு. காலம்னா யம தர்மராஜான நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கால காலம்னு சொன்னா யம தர்மராஜாவையும் கொன்னவர் யமதர்ம எஸ்ய பிரம்மதிரஞ்ச உபே பவத ஹோதன மிருத்யுர் எஸ்யோபசேதனம் கைதா வேத எத்ரசஹ அப்படின்னு யம தர்மராஜாவுக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறவர் பரமேஸ்வரன். அவனைத்தான் நம்ம காலம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த காலமானது அனந்தமாக ஈஸ்வர ஸ்வரூபமாக இருந்த காலமானது சூரியன் எப்பொழுது உதிக்க தொடங்கினாரோ அந்த சூரியன் உதிச்சதுமே ஒரு தரம் உதிக்கிறது, ஒரு தரம் அஸ்தமிக்கிறது, மறுபடியும் உதிக்கிறது எனக்கூடியதான சமயத்தை பார்த்துட்டு அது சைக்கிளுக்களா இருக்குங்கிறதுக்காக அதை ஒரு நாள்னு வச்சுருக்கோம். அந்த ஒரு நாள்ல பகல்ல சூரியன் பிரகாசமா இருக்கிற காலத்துல பகலாகவும் வறண்ட சமயத்துல இரவாகவும் வச்சுட்டு அகர்நிசைகள் எனக்கூடியதான காலமானது ஏற்பட்டது. இந்த அகர்நிசைகள் சேர்ந்து ஒரு நாளாகவும் அது ஒரு சந்திரனானவன் அப்படி வளரும்படியும் தேய்பிரையும் வர காலத்துல அது ஒரு பட்சமாகவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாசமாகவும் அதற்கு பிறகு 12 மாசங்கள் அதை ஒரு வருஷமா வச்சுட்டோம். ஒரு வருஷத்தை விட மேல கூட்டல, ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள தாங்கள் என்னென்ன பாக்குறதோ அது அதுக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுறது. இந்த சைத்திர மாசம் வந்து மல்லிகை பூ வருது, மாங்காய் வருது, அதே போலயே அடுத்த வசந்த ரிதுவானுமே ஹேமந்த ரிதுவோ சிதீர ரிதுவோ வந்து குளிர் பனி வருது, இப்படி வருஷியா வருஷம் இருக்குது. இப்படின்னா அந்தந்த ரித்துக்கள் வரும்போது அந்தந்த சைக்கிளுக்காக வரவே வரதுனால ஒரு வருஷம் தான் ஒரு யூனிட்னு வச்சுருக்கோம். ஒரு நாள் என்கிறது நம்ம சமயத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க கணக்கிடுறதுக்குங்கிறதுக்காக அது 60 பிரிச்சு 60 முகூர்த்தங்களாக இருக்கு. அந்த நாழிகைகள் வச்சு ஒவ்வொரு நாழிகையும் மறுபடியும் 60 பிரிச்சு ஒவ்வொரு வினாழிகையா வைத்துக் கொண்டிருக்கோம். ஆகையால் ஒரு நாளைக்கு 60 நாழிகைகள், ஒவ்வொரு நாழிகளையும் 60 வினாழிகைகள் அப்படி இரு பிரிச்சு வச்சிருக்கோம். இன்னும் பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரியோதயானந்தரம் 24 நாழிகைகளுக்கு அப்படின்னு போடும். இதெல்லாம் கணக்கு போட நமக்கு தெரியாது. இப்ப நல்லது ஒரு நாழிகைனா 24 நிமிஷம் அப்படி கணக்கு வச்சுட்டோம்னா சரியா போயிடும். சூரியோதயம் எப்போ அப்பொழுதுல இருந்தா நாழிகை பார்க்கணும். நமக்கு நாளல்ல சூரியோதயத்துல இருந்தா கணக்கு. ஆகையால் இன்னைக்கு புதன்கிழமைன்னா இன்னைக்கு காலமே 6:40 இருந்துதான் புதன்கிழமை ஆரம்பம். இங்கிலீஷ்காரன் தான் ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிச்சேன். ஆகையால் குழந்தை பிறந்தது புதன்கிழமைன்னா சூரியோதயத்துக்கு அன்னந்தரம். காலமே 4:30 குழந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை கணக்கு தான் நம்ம கணக்குல. சூரியோதயா சூரியோதயம் தான் எல்லா கணக்கும். நாளானது சூரியோதயத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு இவாளுடைய ஒரு அபிப்பிராயம். அதனாலதான் உபநயனாதி காரியங்கள்ல சூரியன் வந்த பிறகு பண்ணணும். சூரியன் அஸ்தமிச்சுட்டு இருக்கிறதுக்காக இன்னும் உதயபூர்வம் பண்றதில்லை. ஆமா அப்படி கர்மசாட்சியா எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது காலம்னு பேர். இந்த காலமானது இதுதான் சர்வ விவகாரங்களுக்கும் ஆஸ்பதமாக இருக்கு. காலம் இல்லாததான ஒரு செயலும் உலகத்துல கிடையாது. எப்பொழுது பண்ணணும், எந்த சமயத்துல பண்ணணும், வைதிகமான கர்மாக்களுக்கெல்லாம் காலம் இருக்கு. இந்த ஜோசியமானது விவாகத்துல தம்பதிகளுக்கு 10 பொருத்தங்கள் இருக்காங்கிறதுக்காக வரல இந்த ஜோசிய சாஸ்திரம். ஆனா எதற்காக வந்திருக்க, கர்மாவானது எந்த சமயத்துல கரெக்டா பண்ணணும் என்பதுக்கு. வசந்தே வசந்தே அக்னிதாஜன்யா அப்படின்னு வேதத்துல இன்னென்ன காலத்துல இன்னென்ன கர்மாவை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் எப்பவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஷ்டமி ராமநவமி அப்படின்னு சொன்னா சைத்திர மாசத்துல சுக்லபட்சத்துல நவமி அன்னைக்கு இப்ப வருது, புனர்வசு நட்சத்திரத்துல வருது அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையா. இவைகளுக்கெல்லாம் இந்த காலமானது அந்தந்த சம்ஸ்காரங்களுக்கும் அந்தந்த வைதிகமான கர்மாக்களுக்கும் சொல்லியிருக்கே தவிர இந்த மற்ற விவாகாதைகளுக்கெல்லாம் சொல்லல. இந்த காலம்ங்கிற ஒரு கான்செப்ட் மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவனுக்கு வரக்கூடியதான நல்லதோ கெட்டதோ அதை மறக்கும்படி பண்றது காலம். ஒரு துக்கம் நமக்கு வறுமையானா அந்த துக்கம் அப்பொழுது தாங்க முடியாமல் போறது. ஆனா அதே துக்கமானது ஒரு 10 ஆனா கொஞ்சம் குறையிறது, ஒரு வருஷம் ஆனா இன்னும் குறையிறது, ஒரு 10 வருஷம் ஆனா அந்த துக்கத்தினுடைய ஆமா அப்படி ஒரு துக்கம் வந்து அனுபவிச்சேன் அவ்வளவுதான். ஆனா அந்த துக்கம் நமக்கு வந்தப்ப இனிஷியல் ஷாக் எப்படி இருந்தது தெரியுமா, அதுக்கப்புறம் நம்ம உயிரோடயே இருக்க முடியாதோ, நம்ம வாழ்க்கையோ போயிடுதோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த காலமானது இட்ஸ் அ கிரேட் ஹீலர். எப்படிப்பட்டதான ஒரு துக்கம் வந்தாலும் அதை போக்கடிச்சு சரி அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு பண்றதான். ஆகையால் காலமானது மிக சிறந்ததான ஒரு தத்துவம். காலம் கலையதி சர்வன், அவன் யாரா இருந்தாலும் சரி காலம் ஒரு தரம் ஆட்டி வைக்கிறது அப்படின்னு காலங்கிற ஒரு தத்துவம் ரொம்ப வசதியான தத்துவம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த காலம் எல்லாம் ரொம்ப நன்னா சொல்லிட்டு இருக்கே தவிர காலம்னு ஒரு தத்துவத்தை ஒத்துக்கலையானால் ஆத்மாவையும் செயலோடு கூடியிருக்குன்னு ஒத்துக்கணும். ஏன்னா காலமும் செயலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதான ஒரு பதார்த்தம். கால அவச்சின்னமாகத்தான் கிரியை இருக்கும். ஆகையால் காலங்கிற ஒரு தத்துவம் கிரியை இல்லைன்னா நடக்காது. இன்ஃபேக்ட் இந்த டைம்ங்கிற ஒரு கான்செப்டை நீங்க எப்படி பார்த்தது, சூரியனுடைய பரிஸ்பந்தத்தினால பார்த்தது. சூரியன் காலமே உதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சுட்டே போய் சாயங்காலத்துல இந்த பக்கம் விழுந்தார். ஆகையால் அந்த சூரியனுடைய பரிஸ்பந்தத்தினால கலக்கிடப்பட்டதான ஒரு காலமானது கிரியா சம்பந்தத்தோட இருக்க தவிர கிரியை இல்லாத போனால் காலம் இல்லை. ஆகையால் பிரளய காலத்துல காலம் இல்லை அப்படிங்கிற அந்த காலம்ங்கிறது மனசுக்கு சேர்ந்ததுன்னு சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்க. இந்த காலம் மனசுக்கு சேர்ந்தது திருட்டி யுகாயத கிருஷ்ணா அப்படின்னு திருட்டி யுகாயத ஒரு சுடுக்கு போடுற காலம் வந்து ஒரு யுகமாகிறது அப்படின்னு பகவானே இங்க சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த காலங்கிற ஒரு கான்செப்டா வந்து பகவான் ஒத்துக்கணுமே தவிர அது கிரியாரூபமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் கால இது கால விதா அப்படிங்கறது தப்பு. இன்னும் ஸ்வரோதய வித்துக்கள் அவெல்லாம் தேசமே தத்துவம்னு சொல்றா, பரமாத்மா பரமார்த்த தத்துவம்னு சொல்ற. ஆனா தேசம்னு சொன்னால் அது ஆகாசத்தை விட வேற இல்ல. தேசம்னா ஸ்பேஸ். எனக்கு இது கிழக்கா இருக்கு, அங்க இருக்கிறவருக்கு மேற்கா இருக்கு. எனக்கு எதிர்க்கா அவர் கிழக்கா, எனக்கு கிழக்குல அவர் இருக்கா இருக்கணும், அவருக்கு மேற்கா நான் இருக்கேன். அதில் கிழக்கு மேற்குங்கிறத அல்லது வடக்கு தெற்குங்கிறத அதாவது அவளுக்கு தகுந்த போல கம்பேரிட்டிவா இருக்கே தவிர வசதா கிழ திக்குன்னு எதை சொல்றதோ அது ஆகாசத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. திக்குங்கிறது சத்வமாக ஒத்துக்கொள்ள முடியாது, இதை கல்பனா மாத்திரம்தான் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு திக்கு தத்துவம்னு சொன்ன பிறகு சில பேர் வாதாயி வாத விதா, வேத காலத்துல வாதங்கள்